அரசர்கள் இரண்டாம் நூல் அதிகாரம் 25. எருசலேமின் வீழ்ச்சி. செதேக்கியாவினது ஆட்சியின் 9 ஆண்டு 10 மாதம் 10 நாளில் பாபிலோனிய மன்னன் நெபுக்கத்நேசர் தன் எல்லா படைகளோடு எருசலேமுக்கு எதிராக வந்து பாளையம் இறங்கி அதை சுற்றிலும் முற்றுகை தளம் எழுப்பினான். இவ்வாறு அரசன் செதேக்கியா ஆட்சியேற்ற 11 ஆண்டு வரை நகர் முற்றுகைக்கு உள்ளாகியிருந்தது. அவ்வாண்டு 4 மாதம் 9 நாள் நகரில் பஞ்சம் கடுமையாயிற்று. நாட்டு மக்களுக்கு உணவே கிடைக்கவில்லை. அப்பொழுது நகர் மதிலில் ஒரு திறப்பு உண்டாக்கப்பட்டது. போர் வீரர் அனைவரும் அரச பூங்காவின் இரு மதில்களுக்கு இடையே அமைந்த வாயில் வழியாக அராபாவை நோக்கி இரவில் ஓடினர். கல்தேயரோ நகரை சுற்றி முற்றுகையிட்ட வண்ணம் இருந்தனர். கல்தேய படையினர் அரசனை பின்தொடர்ந்து சென்று எரிகோ சமவெளியில் அவனை பிடித்தனர். அவனது படை முழுவதும் அவனை விட்டு சிதறி ஓடிற்று. அவர்கள் அரசனை பிடித்து இரிபலாவிலிருந்து பாபிலோனிய மன்னனிடம் கொண்டு சென்றார்கள். மன்னன் அவனுக்கு எதிராக தீர்ப்பு வழங்கினான். பாபிலோனிய மன்னன் செதேக்கியாவின் புதல்வர்களை அவனது கண்முன்னே கொன்றான். மேலும் அவனுடைய கண்களை பிடுங்கிய பின் விலங்கிட்டு அவனை பாபிலோனுக்கு இழுத்துச் சென்றான். திருக்கோவிலின் அழிவு. பாபிலோனிய மன்னன் நெபுக்கத்நேசர் ஆட்சியேற்ற 19 ஆண்டு 5 மாதம் 7 நாளன்று அவன் பணியாளனும் மேய்காப்பாளர் தலைவனுமாகிய நெபுசரதான் எருசலேமிற்குள் நுழைந்தான். அவன் ஆண்டவரின் இல்லத்தையும் அரசனது அரண்மனையையும் எருசலேமில் இருந்த எல்லா வீடுகளையும் தீக்குறையாக்கினான். பெரிய வீடுகளை எல்லாம் தீயிட்டு பொசுக்கினான். மேய்காப்பாளர் தலைவனுடன் இருந்த கல்தேயரின் படையினர் எருசலேமை சுற்றிலும் இருந்த மதில்களை தகர்த்தெறிந்தனர். மேய்காப்பாளர் தலைவன் நெபுசரதான் நகரில் எஞ்சியிருந்த மக்களையும் பாபிலோனிய மன்னனிடம் சரணடைந்திருந்தவர்களையும் விடப்பட்டிருந்த கைவினைஞரோடு சேர்ந்து நாடு கடத்தினான். மேய்காப்பாளர் தலைவன் திராட்சை தோட்டங்களையும் வயல்களையும் கவனிக்கும் பொருட்டு நாட்டின் ஏழைகள் சிலரை அங்கேயே விட்டு வைத்தான். ஆண்டவரின் இல்லத்தில் இருந்த வெண்கல தூண்களையும் தள்ளுவண்டிகளையும் வெண்கல கடலையும் கல்தேயர் தூள் தூளாக்கி வெண்கலத்தை பாபிலோனுக்கு கொண்டு சென்றனர். சாம்பல் சட்டிகள், அள்ளுகருவிகள், அணைப்பான்கள், தூபக்கலசங்கள், திருப்பணிக்கு பயன்பட்ட வெண்கல பாத்திரங்கள் ஆகிய எல்லாவற்றையும் அவர்கள் கொண்டு போனார்கள். மேலும் வெள்ளியாலான நெருப்பு சட்டிகளையும் பலிக்கிண்ணங்களையும் மேய்காப்பாளர் தலைவன் எடுத்துச் சென்றான். சாலமோன் ஆண்டவரின் இல்லத்திற்கென்று செய்திருந்த இரு தூண்கள், வெண்கல கடல், தள்ளுவண்டிகள் ஆகிய இவற்றின் வெண்கலம் நிறுத்துமாளாது. முதல் தூண் உயரம் 18 முழம், அதன் உச்சியில் 3 முழ உயரமுள்ள வெண்கல போதிகை ஒன்று இருந்தது. போதிகையை சுற்றிலும் வலைப்பின்னலும் மாதுளம் பழ வடிவங்களும் வெண்கலத்தில் செய்யப்பட்டிருந்தன. இரண்டாம் தூணும் அவ்வாறே வலைப்பின்னல் வேலைப்பாடு கொண்டிருந்தது. யூதா மக்கள் பாபிலோனுக்கு நாடு கடத்தப்படல். தலைமை குரு செராயாவையும் துணைக்குரு செப்பனியாவையும் காவலர் மூவரையும் மெய்காப்பாளர் தலைவன் சிறைபிடித்தான். போர் வீரர்களின் தலைமை அதிகாரியையும் நகரில் இருந்த அரசவையோரில் 5 படை தேர்வு மற்றும் பயிற்சி அலுவலரின் செயலரையும் நகருள் கண்ட பொதுமக்களுள் 60 பேரையும் அவன் நகரினின்று கடத்தினான். மேய்காப்பாளர் தலைவன் நெபுசரதான் அவர்களை பிடித்து இரிபலாவில் இருந்த பாபிலோனிய மன்னனிடம் கொண்டு சென்றான். பாபிலோனிய மன்னன் ஆமாத்து நாட்டின் இரிபலாவில் இவர்களை வதைத்து கொன்றான். இவ்வாறு யூதா மக்கள் தங்கள் சொந்த நாட்டினின்று கடத்தப்பட்டார்கள். யூதாவின் ஆளுநன் கெதலியா. மேலும் பாபிலோனிய மன்னன் நெபுக்கத்நேசர் சிறை பிடிக்காது யூதா நாட்டில் விட்டு வைத்திருந்த மக்களுக்கு கெதலியாவை ஆளுநனாக நியமித்தான். இவன் சாப்பானின் மகன் அகீகாமின் புதல்வன். பாபிலோனிய மன்னன் கெதலியாவை ஆளுநனாக நியமித்த செய்தியை படைத்தலைவர்களும் அவர்களோடு இருந்த வீரர்களும் கேள்விப்பட்டனர். எனவே நெத்தனியா மகன் இஸ்மையேல், காரையாகு மகன் யோகனான், நெட்ரோபாவை சார்ந்த தன்குமத்து மகன் செராயா, மாக்காவை சார்ந்த யாசனியா ஆகியோர் தம் ஆள்களுடன் மிஸ்பாவிலிருந்து கெதலியாவிடம் வந்தனர். கெதலியா அவர்களையும் அவர்களின் ஆள்களையும் நோக்கி, கல்தேய அலுவலர்களுக்கு நீங்கள் அஞ்ச வேண்டாம். உங்கள் நாட்டில் இருந்து கொண்டே பாபிலோனிய மன்னனுக்கு பணிவிடை செய்யுங்கள். அது உங்களுக்கு நல்லது என்று ஆணையிட்டு கூறினான். 7 மாதத்தில் அரசகுலத்தை சார்ந்த எலிசாமாவின் புதல்வனான நெத்தனியா மகன் இஸ்மையேல் 10 ஆள்களுடன் வந்து கெதலியாவையும் அவனுடன் மிஸ்பாவிலிருந்த யூதரையும் கல்தேயரையும் தாக்கிக் கொன்றான். அப்பொழுது மக்கள் யாவரும் சிறியோர் முதல் பெரியோர் வரை கல்தேயர்களுக்கு அஞ்சி தங்கள் படைத்தலைவர்களோடு எகிப்துக்கு ஓடிப்போனார்கள். யோயாக்கினின் விடுதலை. யூதா அரசன் யோயாக்கினுடைய அடிமைத்தனத்தின் 37ஆம் ஆண்டு 12ஆம் மாதம் 27ஆம் நாளன்று, அதாவது பாபிலோனிய மன்னன் எபில்மெரோதாக்கு ஆட்சியேற்ற ஆண்டில், யூதா அரசன் யோயாக்கினை தலைநிமிரச் செய்து சிறையினின்று விடுவித்தான். அவன் யோயாக்கினுடன் கனிவாய் பேசி பாபிலோனில் தன்னோடு இருந்த அரசர்களுக்கு இல்லாத சிறப்பை அவனுக்கு அளித்தான். எனவே யோயாக்கின் தன் சிறை உடைகளை களைந்தறிந்தான். அவன் தன் வாழ்நாளெல்லாம் அரசனுடன் தவறாது விருந்துண்டு வந்தான். அவனுடைய அன்றாட தேவைகளுக்காக அவன் வாழ்நாள் முழுவதும் மன்னனால் அவனுக்கு ஒவ்வொரு நாளும் செலவுப்படி வழங்கப்பட்டு வந்தது.